கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய மாபெரும் இரக்கத்தினாலும் நாம் யாவரும் இந்த ஒரு ஓய்வு நாளில் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவரை புகழ்ந்து பாடவும் அவருடைய மகத்துவமான சத்தியத்தை தியானிக்கவும் நாம் யாவரும் இங்கே கூடி வரும்படி கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தர் மூலம் நன்றிகளை துதிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அதோடு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தருடைய நாமத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் அன்பும் வருவதாக என்கிற ஒரு அன்பின் வாழ்த்துதலோடு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களுடன் நான் சார்ந்திருக்கக்கூடிய சார்ந்திருந்த சிங்கப்பூர் சபையினுடைய அன்பு வாழ்த்துக்களை, ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதோடு தற்போது நான் சார்ந்திருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய அன்பு வாழ்த்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக அவருடைய சத்தியங்களை தியானிக்கும்படி இந்த நாளிலே நாம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த நாளினுடைய பாடத்தின் துவக்கம், அந்த பாடத்தினுடைய தலைப்பு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று நாம் சில காரியங்களை நாம் தியானம் செய்யலாம். நம்ம வாசிக்கலாம் ஆதார வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9:49. மார்க்கு 9:49.
எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான்.
எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல. சோ இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு கொஞ்சம் கருகலா இருக்கு இல்லைங்களா? சோ நம்ம திருவள்ளுவர்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய வகையில அங்க இருக்கும். திருவள்ளுவர்ல நம்ம வாசிக்கலாம், கீழே இருக்கு.
ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர்.
பலி பொருள் உப்பினால் தூய்மையாக்கப்படுவது போல. அப்போ இந்த வசனத்தினுடைய சாராம்சம் நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக தலைப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானம் செய்துட்டு இந்த ஒரு ஆதார வசனத்தின் சாராம்சத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். தலைப்பை குறித்து பார்க்கும்போது இந்த தலைப்பு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள். அப்ப இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம தனித்தனியாக எடுக்கும் போது இதை யாருதான் அங்கீகரிப்பு செய்கிறார்கள் என்றால் அது நம்முடைய மகத்துவமான தேவன் நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகளை அங்கீகரிப்பு செய்கிறவராக அங்கே இருக்கிறார். நாம ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பலிகளை கிறிஸ்துவின் புண்ணியத்தோடு சேர்த்து அவர் அங்கீகரிப்பு செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். அப்போ தேவனுடைய தேவனுக்கு முன்பதாக அப்படிங்கிற போது தேவனை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ தேவனை குறித்து அநேக பாடங்கள் வாயிலாக அவருடைய சத்தியங்களின் மூலம் நம்ம ஏற்கனவே நிறைய கற்று கொண்டிருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான், தேவனுடைய மகத்துவங்களை குறித்து நாம உணரும் போது நம்மளுடைய மூத்த சகோதரர் அந்த காலை தியானம் குறித்து கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதுல சனிக்கிழமையில காலை தியானம் அதற்குரிய தலைப்பு நம்ம பார்க்கும்போது யெகோவா நம் தேவன் என்கிற தலைப்பின் அடிப்படையில் அவர் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அங்க சொல்லியிருப்பார். அப்போ தேவனுடைய நிலை, தேவனுடைய ஸ்தானம், அதை குறித்து நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப அதை குறித்து நம்ம பார்க்கும்போது நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம், தேவனுடைய மகத்துவம் இல்லைங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒவ்வொரு குறிப்பும் அதுல சகோதரர் கொடுத்திருக்கக்கூடிய காரியம் தேவனுடைய நிலை, தேவனுடைய உன்னதம், தேவனுடைய மகத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒரு போதும் தோல்வியடையாத ஞாபகத்திறன், ஒரு போதும் தவறாத நியாய தீர்ப்பு, இதையெல்லாம் அப்படியே அபூரண நிலையில அல்லது பூரணமற்ற நிலையில இருக்கக்கூடிய நம்மோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு நிலையில தேவனுடைய ஸ்தானம், தேவனுடைய உன்னதம், அவருடைய மகத்துவம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நித்தியத்துக்குமான அவருடைய திட்டம், அந்த துல்லியமான ஞானம், உயிருள்ள அல்லது உயிரற்ற யாவற்றின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை, அவருடைய அந்த தெய்வீக திட்டம் அது நிறைவேற இசைவாய் நடத்தக்கூடிய அவருடைய வல்லமை, அதே போல பாதுகாப்பது சோர்வற்றாத நித்திய கண்காணிப்பு, எப்போதும் உறங்காத கண்கள், எப்போதும் திறந்திருக்கிற செவிகள், அவருடைய குணலட்சணங்கள், அதே போல அவருடைய மகத்துவங்கள், இந்த ஒரு குறிப்புகளை நம்ம தியானம் செய்யும் போது தேவனுடைய நிலை, தேவனுடைய ஸ்தானத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைங்களா. சோ அப்போ தலைப்புல நம்ம பார்க்கும் போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள் அப்படின்னா தேவனுடைய நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இதுல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புல பார்க்கக்கூடிய வார்த்தை பலிகள். பலிகளை குறித்து நேற்று கூட நம்ம நிறைய பாடங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த பலிகள் பொதுவா பலிகளுக்கு விளக்கம் அப்படின்னா தியாகம் செய்தல், ஒப்பு கொடுத்தல், சுயத்தை மறுத்தல், ஜீவபலி என்று சொல்லும் போது தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நம்மளுடைய சுயத்திற்கான காரியத்தை மறுத்து நாம் ஜீவனோடு இருக்கும் போதே நம் ஜீவனுக்கான எல்லாவற்றையுமே தேவனுக்கென்று நாம் தத்தம் செய்தல், நம்முடைய சுயத்தை மறுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை நாம் முழுமையாக தத்தம் செய்தல் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ இது பலிகள், அதே போல ஜீவ பலி, அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ மாம்சீக இஸ்ரேலர்களை பொறுத்த மட்டிலும் அவர்களை தேவனிடத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாய் அல்லது ஒரு ஆசிரியராய் இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா நியாய பிரமாணம் மாம்சீக இஸ்ரேலர்களை தேவனிடத்திற்கு வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி கலாத்தியர் 3:24 நம்ம பார்க்கிறோம். வாசிக்க வேண்டாம், அது ஸ்லைட்ல இருக்கும், நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்போ மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு இந்த நியாய பிரமாணம் எப்படி ஒரு உபாத்தியாய் இருந்ததோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு நாம் தேவனிடத்தில் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு உபாத்தியாக, ஒரு வழி நடத்துனராக எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அநேக காரணிகள் இருந்தாலும் அதுல நம்ம முக்கியமா சொல்லும் போது நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை நம்ம குறிப்பாக அங்கே சொல்லலாம். அப்ப இந்த பலியின் ஜீவியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல வளர்ச்சி பெறுகிற காரியம், நம்மளுடைய ஆவிக்குரிய நற்கனிகள்ல நம்ம வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற காரியம், இதெல்லாம் நம்மை தேவனிடத்திற்கு வழிநடத்தக்கூடிய காரணிகளாக இருந்தாலும் இந்த பலியின் ஜீவியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம பின்பற்றக்கூடிய ஒரு ஜீவியமாக அங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ குறிப்பா இந்த பலியின் ஜீவியம் அது சிறப்பா அல்லது முறையாக இருக்கணும் அப்படின்னா அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் அங்கே காணப்பட வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப இன்னும் துல்லியமா சொல்லணும்னா அநேக சூழ்நிலைகள்ல நாம் பலி செலுத்துகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா நாம் யாரும் அறிந்தபடி சகோதரர் ரசல் கொஸ்டின் புக்ல சொல்லுவார், நாம் செலுத்துகிற பலி அது நாம செலுத்துறதில்லை, பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் செலுத்துவார். நாம் என்ன பண்ண படுகிறோம் என்றால் நம்மளுடைய பலிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பலியை கிறிஸ்துவின் புண்ணியத்தோடு சேர்த்து அவர் தேவனுக்கு முன்பாக அவர் செலுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்ப அப்படி பார்க்கும் போது நம்மளுடைய பலிகளை நாம ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலிகள் அநேக தருணங்கள்ல, அநேக சூழ்நிலைகள்ல எப்படிதான் காணப்படுகிறது அப்படின்னா ஏறெடுத்து படைக்கப்பட்ட பலியாக மாத்திரமே அங்கே இருக்கிறது. புரிந்து கொள்ளணும் வித்தியாசம், ஏறெடுத்து படைக்கப்பட்ட பலிகளாக மாத்திரமே அங்கே இருக்கிறது, அது அங்கீகரிப்புக்கு ஏதுவான பலிகளாக இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவருமே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஒரு உதாரணம் நம்ம சொல்லும் போது, ஒரு நிறுவனத்தில் போய் நம்மளுடைய ரெசியூம் நம்ம சப்மிட் பண்றோம். நம்ம அப்படி சப்மிட் பண்ணும் போது நம்மளுடைய ரெசியூம் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஏற்றுக்கொண்டு நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணினதுக்கு அப்புறமா ஒருவேளை நாம சரியா பண்ணல அப்படின்னா என்ன ஒரு ஸ்டேட்டஸ் அங்க வச்சிருவாங்க அப்படின்னா, கீப் இன் வியூ, அதாவது பரிசீலனை, பின்னர் பரிசீலனைக்காக அப்படிங்கிற மாதிரி அங்க வச்சிருவாங்க. அப்போ இது ஜஸ்ட் செலுத்தப்பட்டுட்ட ஒரு பலிக்கு ஒரு அடையாளமாக நம்ம ஒரு உதாரணம் போல நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுவே ஒரு நபர் அவர் அந்த நிறுவனத்தால் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இருக்கிறார் என்றால், அவர் சப்மிட் பண்ற ரெசியூம அவங்க எடுத்துக்கொண்டு அவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்க அந்த ப்ராசஸ் முழுசும் சரியான ஒரு நிலையில கடந்து போய் அதற்கு பின்பு அவர்களையும் அவர்களுக்கு உள்ள தாளந்துகளையும் அவர்களுடைய திறமைகளையும் அந்த கம்பெனி அங்கீகரித்து அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த நபருக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி. அப்ப இது எப்படி இருக்குன்னா, எந்த ஸ்டேஜ் அப்படின்னா அங்கீகரிப்புக்கு ஏதுவாக காணப்படுகிறது. அப்ப நம்ம வித்தியாசம் புரிந்து கொள்ளலாம், செலுத்தப்பட்ட பலிகளாக, ஏறெடுத்து படைக்கப்பட்ட பலிகளாக மாத்திரமே நம் பலிகள் காணப்படுகிறதா, அல்லது நம் பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக இருக்கிறதா. நம்ம ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம பாருங்க, வாசிங்க வசனம், மல்கியா 1:13.
இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி, பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார்.
பாத்தீங்களா, இப்படியாகத்தான் நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் நாம படைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதாவது நாம ஏறெடுக்கக்கூடிய பலிகள் எப்படியாக இருக்கிறது அப்படின்னா, படைக்கப்பட்ட பலிகளாக மாத்திரமே, செலுத்திட்ட பலிகளாக மாத்திரமே அங்கே காணப்படுகிறது. அதை கடந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக காணப்பட வேண்டும். இங்க நம்ம பார்க்கிறோம், இப்படியாக நீங்க பலிகளை செலுத்தினால் பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் ஒரு முழு உணர்வு இல்லாம மற்றவர்கள் பார்க்கும்படியாக காற்றிலே சிலம்பம் பண்ணுகிற விதமாக நம்மளுடைய பலிகளை ஜஸ்ட் நம்ம ஏறெடுத்து படைக்கப்பட்ட பலிகளாக மாத்திரமே படைத்தால் அது தேவன் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக அங்கே இராது. சோ இது இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது எசேக்கியேல் 43:23-27 நம்ம வாசிக்கிறோம்.
நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளம் காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அந்த நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
பார்த்தீங்களா, அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் போது எப்படி முறையாக சிறப்பாக தேவன் அங்கீகரிக்கும் விதமாக நம்ம பலிகளை செலுத்தினால் அது தேவன் அங்கீகரிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்மளுடைய பலிகள் அது அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக அங்கே காணப்பட வேண்டும். மீண்டுமாக பாடத்திற்குள்ளாக போகலாம். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள் தலைப்பை குறித்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தோம், அவருடைய நிலையையும் ஸ்தானத்தையும் பார்த்தோம். அதே போல பலிகள், அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பலிகள் என்ற வார்த்தைக்குரிய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அந்த பலிகள் தேவனால அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும், வெறும் செலுத்தப்பட்ட பலிகளாக, ஒப்புக் கொடுத்துட்ட பலிகளாக மாத்திரம் காணப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பலிகளை ஏறெடுக்கக்கூடிய நம்முடைய நிலையை நாம பார்த்தால், நாம எந்த நிலையில் இருந்தோம், எந்த நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த நிலையில் இருந்தோம் என்று சொல்லி நம்மளுடைய நிலைகளை நாம கொஞ்சம் தியானம் செய்து பார்த்தா, ரொம்ப அந்தகாரத்தில் இருந்தோம், அபூரண நிலையில் காணப்பட்டோம், அக்கிரம சிந்தையோடு இருந்தோம், அநீதி நிறைந்தவர்களாக காணப்பட்டோம், அருவறுப்பானவர்களாக நாம் நம்மளுடைய ஜீவியத்தில் காணப்பட்டுள்ளோம். அப்படி இருந்த நம்மளுடைய நிலை இதுதான், நம்மளுடைய நிலை. இந்த நிலையிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்து அவருடைய புண்ணியமான சத்தியங்களை நாம பிரசித்தம் பண்ணும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பையும் ஒரு சாக்கியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் எங்கே இருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், தேவனுடைய ஸ்தானம், அவருடைய உன்னதம், அவருடைய மகத்துவம் என்ன, அதையெல்லாம் நம்ம மனதில் வைத்தவர்களாக, நம்மளுடைய நிலையையும் நாம் மனதில் வைத்தவர்களாக, நாம் ஏறெடுக்கக்கூடிய அவ்வளவு உன்னதமான தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய பலிகள் அது எவ்விதம் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இருக்கணும், அந்த அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இருப்பதை மிகுந்த கவனத்தோடு நம்மளுடைய பலிக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப நம்மளுடைய நிலையையும் தேவனுடைய நிலையையும் குறித்து நம்ம பார்க்கும் போதுதான் வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 55:8 வாசிக்க வேண்டாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று தேவன் சொல்கிறார். அவருடைய நிலை, அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தை, அவருடைய மகத்துவம், அவருடைய உன்னதம், அதோடு நம்மளுடைய பூரணமற்ற நிலை, நம்மளுடைய அக்கிரம சிந்தை, இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நிலையில இருக்கிற நாம் அவருக்கு அங்கீகரிப்புக்கு ஏதுவான பலிகளை செலுத்த நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அப்ப நம்மளுடைய நாம் செலுத்த அல்லது ஒப்புக் கொடுக்கிற பலிகள் அது தேவனால அங்கீகரிக்கப்படுகிறதாக காணப்படுகிறதா என்று சொல்லி நம்ம நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், நம்ம இந்த பாடத்தினுடைய ஒரு மையமான நோக்கத்தை குறித்து நம்ம சொல்லணும்னா, ஆரம்பத்திலேயே நம்ம இந்த பாடத்தினுடைய மையமான நோக்கம் நம்ம சொல்லணும்னா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகள். அப்போ இந்த பலிகள் இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். காலம் எவ்வளவு கடைசியாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம நிதானிக்கும் போது நிறைவேறுதல்களை வேதாகமத்தின்படி நிறைவேறுதல்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ரொம்ப கடைசி காலமாக இருக்கிறது இல்லைங்களா. அதுதான் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 13:11 கடைசி பாகம் அதை ஹைலைட் பண்ணப்பட்டது மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது அது நமக்கு மிக அருகில், என்னது, நம்மளுடைய ரட்சிப்பு நமக்கு மிக அருகில் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையாக, ஒரு காலமாக இது இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாம் இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களுக்குள்ளாகவே நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள் வெறும் செலுத்தப்பட்ட பலிகளாக அல்ல, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக காணப்பட வேண்டும். அதற்கென்று நாம பிரயாசம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பனா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக இருக்கணும்னா நான் எப்பேற்பட்ட பலிகளை செலுத்த வேண்டியவனாக செலுத்த வேண்டியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதை நாம் நிதானிக்கணும். சரி, நம்ம மீண்டுமாக அந்த ஆதார வசனத்திற்குள்ளாக நாம் மீண்டும் கடந்து போகலாம். நீங்க வாசிங்க மார்க்கு 9:49. மார்க்கு 9:49.
எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான்.
எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல. திருவேளிமில் நம்ம பார்க்கும் போது பலிப்பொருள் உப்பினால் தூய்மையாக்கப்படுவது போல. அப்போ பலிப்பொருள் உப்பினால் தூய்மையாக்கப்பட வேண்டும். என்ன அந்த உப்பு? அந்த உப்பை குறித்து பார்க்கும் போது இதே உப்பை குறித்து தேவன் நிழலான காரியத்தை நியமங்களாக மாம்சீக இஸ்ரவர்களுக்கு கொடுக்கும் போது அங்கே ஒரு வசனத்தில் சொல்றார். வாசிங்க லேவியராகமம் 2:13. லேவியராகமம் 2:13.
நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக.
பாருங்க, இங்க மாம்சீகர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தில் கூட தேவன் இங்க இந்த மாதிரியான காரியங்களை அங்க சொல்லுகிறார். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பதை எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று சொல்லி அங்க சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான பலிகள், தேவன் நியமமாக கொடுத்துட்ட பலிகளை சரியான விதத்தில் ஏறெடுக்கும் போது அதை தேவன் அங்கீகரிப்பு செய்கிறவராக அங்கே இருக்கிறார். இதே காரியங்கள் எசேக்கியேல் நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 43:23-24. எசேக்கியேல் 43 அதிகாரம் 23 மற்றும் 24.
நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுவற்ற ஒரு இளம் காளையையும் பழுவற்ற ஒரு ஆட்டுக்குடாவையும் மந்தையிலிருந்து பிரித்தெடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகனபலியாக இடக்கடவர்கள்.
பாத்தீங்களா, இங்கே சொல்லப்படுகிற இந்த ஒரு பலியை குறித்து கூட நம்ம பார்க்கும் போது, பழுதற்ற ஒரு இளங்காலை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா. அப்ப இந்த பலிகளை ஏறெடுக்கும் போது ஆசாரியர்கள் இந்த பலிகளோடு சேர்த்து அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலிகளாக இடக்கடவர்கள். நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம் இதே அதிகாரத்தில் 27வது வசனம். இப்படி முறையாக பலி செலுத்தப்படும் போது அது தேவனுடைய அங்கீகரிப்புக்கு ஏதுவாக 27வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது நான் உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ பலி நிழலான காரியங்களில் மாம்சிகிசர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், பலியோடு உப்பையும் சேர்த்து படைப்பாயாக, அப்பொழுது நான் அந்த பலியை அங்கீகரிப்பேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ சகோதரர் ரசல் இந்த ஒப்பிடப்படுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சில விளக்கங்களை அங்கே சொல்லுகிறார். இது எதை அடையாளப்படுத்துவதாக காணப்படுகிறது? இந்த ஒப்பிடப்படுதல் அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் போது, அது விசுவாசத்தை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது, பற்றி பிடித்தலை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது, இன்னொன்று அது தூய்மையை அடையாளப்படுத்துவதாக காணப்படுகிறது. விசுவாசம், பற்றி பிடித்தல், தூய்மை, இந்த மூன்றையுமே இந்த ஒப்பிடப்படுதல் என்று சொல்லி சொல்லும் போது அதற்கு அடையாளமாக காணப்படுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ பலி கூட இவைகளை, இந்த அடையாளமான காரியங்களை சேர்த்து நாம தேவனுக்கு முன்பாக செலுத்தும் போது அது எப்படிப்பட்ட பலியாக இருக்குது அப்படின்னா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக அது காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பலியை பார்க்கலும் பாடம் சில வருஷங்களுக்கு முன்பு நம்ம கேட்டிருப்போம், நம்ம தியானித்திருப்போம் இல்லைங்களா. பலியை பார்க்கலும் ரொம்ப சிறந்த காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கீழ்ப்படிதல், இரக்கம் செய்தல், நீதி நியாயம் செய்தல், தேவனை குறித்த அறிவு, மனத்தாழ்மை, அன்பு, இது எல்லாமே நம்ம பலிகளை பார்க்கலும் சிறந்த காரியங்களாக, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியங்களாக தேவன் அங்கே சொன்னதை வசனத்தின் வாயிலாக நம்ம பாடத்தின் மூலமாக நம்ம அறிந்திருக்கிறோம். பலியின் ஜீவியம் குறித்த பாடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த பாடத்தினுடைய ஒரு மைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள் அது தேவனால் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக இருக்கணும். நம்ம செலுத்துறது வெறும் காற்றிலே சிலம்பம் வீசுகிறவர்கள் போல செலுத்தப்பட்ட பலிகளாக மாத்திரம் அல்ல, அது அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக காணப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா தேவன் நியமத்தில் சொன்னது போல உப்பு போன்ற எந்த காரியங்களை நாம சேர்த்து படைக்கும் போது, நாம பலியை ஏறெடுக்கும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதை குறித்து நாம நிதானிக்கணும். அப்போ சகோதரர் ரசல் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த நிழலுக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் போது அங்கே ரீப்ரின்ஸ் 508 ஆறாம் பத்தியில் அங்கே சொல்றார், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். If we become careless and neglect the salt, the sacrifice will become offensive unto God. If we become careless and neglect the salt, the sacrifice will become offensive unto God. அதாவது நாம பலி செலுத்தும் போது அல்லது பலிக்காக நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, நம்மளுடைய தாளந்துகளை ஒப்புக் கொடுக்கும் போது, அது ஒரு கவனமற்றவர்களாகவும் அல்லது புறக்கணிக்கும் விதமாகவும் அல்லது மற்றவர்கள் காணும் ஒரு நோக்கத்திற்காகவும் நாம பலிகளை செலுத்த, வெறும் செலுத்திட்ட பலிகளாக செலுத்திட்டோம் அப்படின்னா, அந்த உப்பை நாம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம அதை புறம்பாக்கிட்டோம் அப்படின்னா, அது தேவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பிகம் அஃபென்சிவ் அன் டு காட், அது தேவனை அவமதிப்பதாகவும் அது தேவனுக்கு அருவறுப்பாகவும் அந்த பலி காணப்படுகிறது. சோ இதனுடைய முக்கியத்துவத்தை இங்கே சகோதரர் ரசல் அவருடைய அந்த ரீப்ரின்ஸ் காரியத்தில் அவர் குறிப்பிட்டாங்க, சொல்லுகிறார், இஃப் வி பிகம் கேர்லெஸ் அண்ட் நெக்லெக்ட் த சால்ட், த சாக்ரிஃபைஸ் வில் பிகம் அஃபென்சிவ் அன் டு காட். சோ அப்ப இந்த உப்பினுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கணும். அந்த உப்பினுடைய சிறப்பம்சம், அந்த உப்பினுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் போது, உப்பு நம்ம நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்படும் போது அது உப்பு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த உப்பு சேர்க்கப்படலைன்னா நம்மளுடைய உணவுப் பொருளுக்கு என்ன ஆகுதுங்க? சுவை இருக்காது. இல்லைங்களா, ஒரு சுவையற்ற நிலைக்குள்ளாக அது அந்த உணவு அங்கே இருக்கும். அப்போ இந்த உப்பினுடைய சிறப்பம்சங்கள், இந்த உப்பினுடைய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்கும்போது, இது பரிசுத்தப்படுத்துவதும், இது பாதுகாப்பதும், இது சுவை சேர்ப்பதுமான ஒரு தன்மைகளை கொண்ட அந்த ஒரு பொருளாக அது காணப்படுகிறது. அதே போல இந்த உப்பு சகோதரர் ரசல் சொல்லும் போது, இது அநேக இடத்துல அநேக அடையாளங்களை கொண்டதாக அங்கே இருக்கிறது. கர்த்தர் இயேசு கூட வசனத்தில் சொல்லும் போது எப்படிதான் சொல்லுவார், நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள், நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உப்பு சாரமற்று போனால் எதுனால் சாரமாக்கப்படும். அப்போ இந்த உப்பை குறித்து கர்த்தர் இயேசுவும் இதை அவருடைய சீஷர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உப்பினுடைய அடையாளம் எதையெல்லாம் அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் போது, அது ஒரு பற்றி பிடித்தலை அடையாளப்படுத்துகிறது, தூய்மையை அடையாளப்படுத்துகிறது, நேர்மையை அடையாளப்படுத்துகிறது, விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது, நட்பை அடையாளப்படுத்துகிறது. ஒரு சத்தியம் அல்லது வசனம் என்கிற ஒரு ஒரு வார்த்தை, அது எப்படி ஆவிக்குரிய பட்டயம், அது ஒரு பொன், அது ஒரு வெள்ளி, அது ஒரு அக்கினி, இப்படி அடையாள வார்த்தைகள் நம்ம சொல்லுகிறோமோ, அதே போல இந்த உப்பும் கூட, இந்த உப்புக்கு அநேக அடையாள அர்த்தங்கள், ஞான அர்த்தங்களை தேவன் வேதாகமத்தில் வைத்திருக்கிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ நாம் ஏறெடுத்து படைக்கிற பலிகள் கூட நாம் உப்பையும் சேர்த்து படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிழல்ல மாம்சிக இஸ்ரவர்களுக்கு இந்த நியமத்தை தேவன் கொடுத்தார், ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவர்களாகிய நாம் ஏறெடுத்து படைக்கிற பலிகள்ல அந்த உப்பின் காரியங்கள் என்ன, நம்முடைய பலிகள்ல கூட்டி அல்லது சேர்த்து படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அப்படி படைக்கும் போதுதான் அது தேவனுடைய பார்வையில அது அங்கீகரிப்புக்கு ஏதுவான பலிகளாக அங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி நம்ம பார்க்கும் போது ஒரு மூன்று பலிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த மூன்று பலிகளை தேவன் அங்கீகரித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சொல்லுகிறார், தேவன் சொற்படி அவர்கள் இந்த பலிகளை ஏறெடுக்கிறார்கள். இந்த பலி ஏறெடுக்கும் போது இந்த பலிகளை தேவன் அங்கீகரித்தார். அப்போ தேவன் இந்த பலிகளை அங்கீகரிக்கிறார் என்றால், அந்த மூன்று பலிகளிலுமே என்னென்ன காரியங்கள் உப்பு போல கூட்டி சேர்த்து அந்த பலியில படைக்கப்பட்டது, அப்படி படைக்கப்பட்டதின் மூலம் அது தேவனுடைய பார்வையில எப்படி ஒரு சுகந்த வாசனையாக, அது தேவனுக்கு ஏற்கும்படியாக, அது தேவன் அங்கீகரிக்கும் விதமாக அந்த பலிகள் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம அந்த மூன்று பலிகளை குறித்து நம்ம தியானம் செய்யலாம். அப்போ முதலாவது பலி நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய பலி. இந்த ஆபிரகாமின் பலி, இந்த மூன்று பலிகளுமே நாம ஏற்கனவே அநேக முறை அநேக பாடங்கள் வாயிலாக அறிந்துட்ட காரியங்கள் தான். ஆனா இந்த பாடத்தோடு ஒப்பிட்டு, இந்த பாடத்துக்கு கோர்வையாக நம்ம பார்க்கும் போது, இந்த பலிகளில் என்னவித காரியங்களின் நிமித்தமாக தேவன் இந்த பலிகளை அங்கீகரித்தார், அதை குறித்து நம்ம தியானம் செய்து நம்ம உள்ள கடந்து போகலாம். அப்போ ஆபிரகாம் செலுத்திட்டு இந்த பலி, இதை குறித்து நம்ம வசனம் எங்க வாசிக்கலாம் என்றால், வாசிக்க வேண்டாம், நான் உங்க அதிகாரத்தை மாத்திரம் நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 22:2-5 இந்த ஒரு பகுதியை குறித்து நம்ம ஆபிரகாம் செலுத்திட்ட பலியை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த ஒரு பலி, இது ஆபிரகாமுக்கு ஒரு தீவிரமான ஒரு சோதனை, அதுவும் இல்லாம இது ஒரு கடைசியான ஒரு சோதனை. இந்த 4 நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நிழலான காரியங்களை நம்ம கடந்து போகலாம். அதிக முறை தியானம் செய்ததுனால அந்த நிழல் இருக்கக்கூடிய பலி, அந்த பலியோடு உப்பு, அது என்ன அப்படிங்கறத மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். அப்போ இந்த 4 2-5 நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை கொடுக்கும் போது அது ஒரு சோதனையான ஒரு கட்டளையாக ஆபிரகாமுக்கு காணப்படுகிறது. அது ஒரு தீவிரமான மற்றும் கடைசியான ஒரு சோதனை. இந்த ஒரு சோதனை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் போது ஆபிரகாமனுடைய வயது 125. சகோதரர் ரசல் ரீப்ரின்ஸ் 5180 அங்க சொல்றார், ஆபிரகாமுக்கு வயது 125. 75 ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். இப்போ வயது 125. 50 கடந்த நிலை. இந்த 50 கடந்த நிலையில ஆபிரகாமுக்கு ஒரு தீவிரமான மற்றும் கடைசியான இந்த ஒரு சோதனை. அப்போ இந்த ஒரு கட்டளை வந்த உடனே தேவன் அங்க என்ன செய்கிறார் என்றால், ஆபிரகாம் அங்க என்ன செய்கிறார் என்றால், உடனடியாக கீழ்ப்படுகிறார். 2 அங்கே சொல்லுகிறார் தேவன், நீ உன் மகன் ஏகசுதன் அவனை எனக்கென்று பலியாக ஒப்புக்கொடு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது 3 ஆபிரகாம் அங்கே கேள்வி கேட்கல, காரணம் கேட்கல, காலம் தாழ்த்தல, எந்த ஒரு காரியமும் அங்க நடக்கல. உடனே அடுத்த வசனத்திலேயே அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து அங்கே பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக அங்கே கடந்து போகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படியே ஒரு ஒப்பிடுதல் நம்ம எடுத்து பார்க்கலாம். அங்கே ஆதாம் கிட்ட தேவன் என்ன சொன்னார்னா, ஒரு கட்டளை தான் கொடுக்கிறார், நீ இந்த கனியை புசிக்காத, இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஒரு கட்டளையையும் கொடுத்தார், அந்த கட்டளையை மீறினா அதற்கு ஏற்ற தண்டனையையும் கொடுத்தார். ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில ஆதாம் மிஞ்சி போயிட்டார் இல்லைங்களா, ஆதாம் கீழ்படியாமைக்குள்ளாக கடந்து போயிட்டார். ஆனா இங்க ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் போது நீ பலியிடுவாயா என்று தேவன் அவருடைய விருப்பத்தை கேட்கல, பலியிடு என்று கட்டளையாகத்தான் ஆபிரகாமுக்கும் அங்கே சொல்லுகிறார். அப்ப பலியிடுன்னு சொல்லி கட்டளையாக சொல்றார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அதே போல அந்த கட்டளை கொடுத்துட்டு தேவன் நீங்க தண்டனையெல்லாம் எதுவும் கொடுக்கல, நீ பலியிடலைனா நான் உன்னை இந்த விதத்துல சபிப்பேன், இந்த விதத்துல உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு எந்த ஒரு காரண காரியத்தையும் அங்க சொல்லல. மாறாக தேவன் பலியிடு என்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லப்பட்ட நிலையில அதை கேட்ட ஆபிரகாம் தேவனுடைய நிலையையும், தேவன் அந்த 50 வருஷம் அவரை நடத்தின விதத்தையும், அவருக்கு செய்திட்ட அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இதை எல்லாவற்றிலும் இப்போ இந்த விசுவாசத்தின் நிலையில ரொம்ப உச்சத்தின் நிலையில ஆபிரகாம் அங்கே காணப்படுகிறார். இந்த நிலையிலிருந்து தேவன் கேட்கும் போது உடனடியாக அங்கே தன்னுடைய மகனை, உடனடி கீழ்ப்படிதலுக்கு ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை, ஒரே பேரான மகனை அங்கே பலியாக ஒப்புக் கொடுப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ மோசையோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட மோசே முதல்ல தேவனுடைய அழைப்பு வரும்போது அங்கே சாக்குப்போக்கு சொல்றார், நான் மந்தனா உள்ளவன், நான் திக்குவாயன், சாக்குப்போக்கு சொல்றார். ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கும் போது ஆரம்பத்திலேயே கொடுத்தார், 75 வயதிலேயே, அப்பவும் அவர் சாக்குப்போக்கு சொல்லல, தேவனுடைய வார்த்தை வசனங்களை கேட்டுட்டு உடனடியாக அவர் அந்த தேசத்தை விட்டு கிளம்பினார். அதே போல இப்போ 50 வருடம் கடந்துட்ட இந்த நிலையிலையும் இப்ப ஆபிரகாமினுடைய நிலையை நம்ம பார்க்கும் போது இப்பவும் தேவன் சொல்றார், தேவன் சொல்லிட்டார் என்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்துட்டு ஆபிரகாம் அங்க என்ன செய்கிறார் என்றால் உடனடி கீழ்ப்பிடிதலை அங்கே காண்பிக்கிறார். சகோதரர் ரசல் இதை குறித்து கூட சொல்லும் போது, யாரொருவர் மிகுந்த பற்றுறுதியோடு தேவனிடம் நெருங்கி சேர்ந்து உணர்வுகளால் ஒன்றி மிகுந்த நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இருக்கிறார்களோ அவர்கள் தவிர வேறு யாராலும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ இதனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் வீரியங்கள், இந்த வார்த்தையின் முக்கியத்துவங்களை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். யாரொருவர் மிகுந்த பற்றுறுதியோடு தேவனிடம் நெருங்கி சேர்ந்து உணர்வுகளால் ஒன்றி மிகுந்த நம்பிக்கையோடு காணப்படுகிறார்களோ அவர்களே ஆபிரகாம் செலுத்தினது போன்ற இவ்விதமான ஒரு பலியை செலுத்த முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். சோ இப்போ ஆபிரகாம் இப்படியான ஒரு பலியை செலுத்தினது நிமித்தமாகத்தான் ஆபிரகாம் அதை எந்த மலையில செலுத்தினார் என்றால் அந்த வசன பகுதிகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லைங்களா. எந்த மலை? மோரியா மலை இல்லைங்களா. மோரியா மலையில ஆபிரகாம் அந்த பலியை அங்கே ஏறெடுக்கிறார். அப்ப இந்த பலி இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக காணப்பட்டுச்சு. அது மாத்திரம், அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இந்த ஒரு மோரியா மலை இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அங்கே காணப்படும். இது என்ன ஒரு இடமாக பின்னாட்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது காணப்பட்டது என்றால், ரொம்ப காலங்களுக்கு பின்பு சாலமோன் ராஜா வரார். சாலமோன் ராஜா வந்து தாவீதனுடைய இருதயத்தில் இருந்தபடியே ஆலயத்தை அங்கே கட்டுகிறார். அப்படி ஆலயத்தை கட்டும் போது அந்த ஆலயம் எங்கேதான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்கை பலி செலுத்தும் போது எந்த மலையில பலி செலுத்தினாரோ அந்த பலிபீடம் எங்கே காணப்பட்டதோ அதே இடத்துல சாலமோன் கட்டின ஆலயத்தின் பலிபீடமும் காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே சகோதரர் ரசல் அங்கே சொல்லுகிறார். இது மாத்திரம் இல்ல, சகோதரர் ரசல் அந்த ரெஃபரன்ஸ்ல சொல்லும் போது அவர் அந்த இடத்திற்கு போய் அந்த இடத்தை குறித்து தான் கண்ட காட்சியை குறித்து அவர் அப்படியே அங்கே விவரித்து சொல்லுகிறார். அப்போ அதை குறித்து வேலி அடைத்திருப்பாங்க, அந்த காரியங்களை எல்லாம் சொல்ற. அப்போ ஆபிரகாமினுடைய காரியங்கள் தேவன் அங்கீகரிக்கும் விதமாக தேவனிடத்தில் மிகவும் ஒன்றித்து உணர்வுகளால் ஒன்றி மிகுந்த ஒரு பற்றுறுதியோடு இருந்து அந்த ஒரு நம்பிக்கையோடு தேவன் இவரிடத்துலதான் சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்கார், இப்படியாக சொன்ன தேவன் இவரிடத்துல சந்ததியை விளங்க பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு அவர் அந்த பலியை அங்க ஏறெடுக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். சோ நம்ம அந்த ஆலயம் கட்டப்பட்ட ஒரு வசன பகுதி நீங்க ஸ்லைட்ல பின்னாடி பார்க்கலாம். 2 ஆகமம் 3:1 இதை நம்ம வாசிக்க வேண்டாம், பின்னாக கடந்து போகலாம் நேரம் இல்லாதபடியினால. அப்ப இப்படியாக ஆபிரகாம் செலுத்திட்ட இந்த ஒரு பலி இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்று. அப்ப ஒரு பக்கம் தேவனுடைய கட்டளை, இன்னொரு பக்கம் தன்னால் நேசிக்கப்பட்ட ஒரே பேரான குமாரன். இப்ப இந்த 125 வயது அப்படின்னா ஈசாக்கு கூட அதே 25 வருடங்கள் கடந்த நிலை. அப்போ இந்த 25 வருடங்கள் கடந்த நிலையில ஈசாக்கும் தன்னை அங்க ஒப்புக் கொடுக்கிறார், ஆபிரகாமும் தேவனுடைய கட்டளைக்கு அங்க கீழ்படுகிறார். அப்போ கர்த்தர் இயேசு அவர் வரும்போது அங்க சொல்றார் மத்தேயு 10:37 மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கர்த்தர் இயேசு கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளையை வெகு காலத்திற்கு முன்னதாகவே அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்துட்ட கட்டளைக்கு உடனடி கீழ்ப்பிடுதலை காண்பித்து மிகுந்த ஒரு பற்றுறுதியோடு ஒரு விசுவாசத்தை காண்பித்து அங்கே அந்த பலியை அவர் ஏறெடுக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட எதை அவர் கூட்டி படைக்கிறார் என்றால் யாக்கோபு 2:21-22 வாசிக்கலாம்.
நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைக்கும் போது செயல்களினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான், விசுவாசம் அவனுடைய செயல்களோடு கூட முயற்சி செய்து செயல்களினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று பார்க்கிறாயே.
பாத்தீங்களா, அப்போ இப்படியாக வசனம் அவர் வெறும் விசுவாசத்தை மாத்திரம் பண்ணல, அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளையும் கூட்டி அந்த பலியை அங்க ஏறெடுக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் செலுத்திட்ட இந்த பலியில நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தேவன் கொடுத்துட்ட நியமத்தின்படி நீ ஏறெடுக்கப்படுகிற பலியில உப்பை சேர்த்து படைப்பாயாக. அப்ப ஆபிரகாம் இந்த ஒரு பலி அவர் ஏறெடுக்கிறார், இந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அப்ப தேவன் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இந்த பலியில காணப்பட்ட உப்பு போன்ற காரியங்கள் என்ன அப்படின்னா தேவனிடம் மிகுந்த ஒரு பற்றுறுதி, தேவனிடம் மிகுந்த ஒரு விசுவாசம், தேவன் வாக்கு தத்தங்கள் மீது இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை, அப்புறம் விசுவாசத்தோடு கூடிய கிரியைகள், இதெல்லாம் உப்பு போல ஆபிரகாமினுடைய பலியில் காணப்படுகிறது. இதனாலேயே தேவன் இந்த ஒரு பலியை அங்கீகரித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் எப்போ தன்னுடைய மகனை, ஒரே பேரான மகனை வெட்டுவதற்காக கையை ஓங்கினாரோ, அதுக்கு ரசல் பிரதர் விளக்கம் சொல்றார், வெட்டுவதற்காக எப்ப கை ஓங்கினாரோ அப்பவே அது முழுதா பலி கொடுக்கல, ஆனா கை ஓங்கிட்ட அந்த க்ஷணத்திலேயே அந்த பரலோகத்தின் பார்வையில அந்த பலி அங்கீகரிக்கப்பட்ட பலியாக காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ ஒரு உடனடி கீழ்ப்படிதல், தேவனிடம் மிகுந்த ஒரு பற்றுறுதி, விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய கிரியைகள், இதெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய பலியில வைத்து உப்புக்கு போல சேர்த்து அந்த பலியை படைக்கிறதுனால, ஏறெடுக்கிறதுனால அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக அங்கே காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு பலி ஒரு மாதம் முன்புதான் நம்ம கடந்து வந்தோம். பஸ்காவின் பலியை குறித்து நாம அதிகமாக தியானம் செய்திருக்கிறோம் இல்லைங்களா. அதிக தியானம் செய்ததுனால இந்த பலியை குறித்து நாம அதிகமா சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. இந்த பஸ்காவின் பலியை குறித்து தேவன் முதல் நியாய பிரமாணமாக மாம்சீக சிநேகர்களுக்கு அங்கே தருவதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த பலியில, இந்த பஸ்காவின் பலியை கூட தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ அந்த அங்கீகரிப்பிற்கான அடையாளம், இந்த அங்கீகரிப்புக்கான ஆதாரம் தான் என்ன அப்படின்னா, அந்த முதற் பேரானவர்களின் மீட்பு, பிற்பாடு முழு இஸ்ரேலர்களுடைய மீட்பு. அப்போ இந்த ஒரு பலியையும், இந்த பஸ்கா பலியையும், மாம்சீக இஸ்ரேலர்கள் ஏறெடுத்துட்ட இந்த பலியையும் தேவன் அங்கீகரித்தார். அப்ப அதுக்கான ஆதாரம் அடையாளம் தான் நம்ம அங்கே சொல்றோம், அவர்களுடைய மீட்பு. அப்ப இந்த பலியை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 12:5
அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம்.
இந்த பலியை குறித்து சொல்லும் போது இது, இந்த பலியும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக, அதற்கே ஒரு அடையாளம் ஆதாரங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பலி அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இருக்கணும்னா இந்த பலியில காணப்படுகிற என்ன ஒரு உப்பு தேவனுடைய பார்வையில அது ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னா, அது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது, பழுதற்றது. இந்த வார்த்தை இதுதான் ஒரு திறவுகோல் வார்த்தையாக இந்த பலியில நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக அங்கே காணப்படுகிறது. சகோதரர் ரசல் இந்த பழுதற்றது என்று சொல்லி சொல்லும் போது இதற்கு உரிய விளக்கம் அவருடைய கமெண்ட்ரிஸ்ல அவர் சொல்லுகிறார், இந்த பழுதற்றது அப்படின்னா அது பரிசுத்தத்தையும் பரிபூரணத்தையும் அடையாளப்படுத்துகிறது. இது மாத்திரம், இந்த விளக்கம் மாத்திரம் நம்ம வைத்துக் கொள்ளலாம். இதற்குரிய காரியங்களை பிற்பாடு நம்ம தியானம் செய்யலாம். அது பழுதற்றதாக இருந்தது, அந்த பழுதற்றது அப்படின்னா அதற்கே உரிய விளக்கம் என்னன்னா பரிசுத்தமும் பரிபூரணமுமான ஒரு பலியாக அது தேவனிடத்தில் ஏறெடுக்கப்பட்டது. அப்போ இந்த ஒரு பலி, இந்த பஸ்காவின் பலி, இது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கேயும் இந்த நியமத்தை தேவன் தான் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கிறார். அந்த இஸ்ரேலர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்ப இந்த கீழ்ப்படிதலை ஒரு உப்பு போல இந்த ஒரு பலியில நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு பழுதற்ற ஒரு நிலை, இந்த நிலையில இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் படைக்கும் போது அது அங்கீகரிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பழுதற்றதாக ஒப்புக் கொடுக்கும் போது இது மீட்பை அடையாளப்படுத்துவதாக இந்த ஒரு பலி காணப்படுகிறது. அப்போ இப்படியாக ஏறெடுக்கப்படுகிற பலி, இந்த பஸ்காவின் பலியில முக்கியமாக உப்பு போன்ற தன்மைகள் என்னென்ன காணப்படுகிறது அப்படின்னா, தேவனுடைய கட்டளைக்கு இணங்குதல், பழுதற்ற ஒரு நிலை, அதே போல மீட்பை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம், இவைகள் எல்லாம் உப்பு போல இந்த ஒரு பலியில அங்கே காணப்படுகிறது. இதனாலேயே தேவன் இந்த ஒரு பலியை அங்கீகரித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு பலியை நம்ம பார்க்கும் போது எலியா செலுத்தின பலி. இந்த எலியாவின் காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் போது, இதையும் நம்ம அநேக முறை தியானம் செய்ததுனால குறிப்பிட்ட வசன பகுதிகளை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஒன்று ராஜாக்கள் 18:22-23 வசனங்கள்.
அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு.
27 வசனம் வாசிங்க சிஸ்டர், சாரி 27 வசனம் போயிருக்கு.
மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்து சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவன்.
அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம வாசிக்கிற போது எலியா அவர் ஒரே நபர், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது 450 பாகால்களுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இங்க எலியா இந்த 450 பேருக்கு விரோதமாக ஒரே ஒருவராக நின்று தேவனுடைய, தேவனுக்கு பிரியமாக, தேவன் சொன்ன விதமாகவே அந்த ஒரு பலியை அங்கே ஏறெடுக்கிறார். அப்போ இந்த ஒரு பலி, இந்த சம்பவம், இந்த 18 இது நிழலான காரியம் என்பதனால நம்ம கடந்து போகலாம். அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் எலியா ஏறெடுத்துட்ட பலி அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நீங்க வாசிங்க அதிலேயே 36:39-39.
அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள்.
பாருங்க, அப்போ இங்க எலியா ஏறெடுத்துட்ட இந்த ஒரு பலி, இது இந்த ஒரு பலியில இது தேவன் அங்கீகரித்தார் என்று ஆதாரமாக நம்ம பார்க்கும் போது, அந்த 38 வசனம், கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்போ இந்த பலியை தேவன் அங்கீகரித்ததற்கு ஆதாரமாக, ஒரு ஆதாரமான வசனமாக இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போ எலியா ஏறெடுத்துட்ட இந்த பலி தேவன் அங்கீகரிப்பு செய்யணும்னா, எலியா உப்பு போன்ற எந்த ஒரு காரியங்களை இந்த ஒரு பலி ஏறெடுக்கும் போது கூட்டி சேர்த்து அந்த பலியை அவர் படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, முக்கியமாக இந்த சம்பவத்தில் இவரும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் இந்த பலியை அவர் ஏறெடுக்கிறார். 36வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற போது கடைசி பாகத்தில் உன்னுடைய வார்த்தையின்படியே செய்வேன். அப்போ இந்த ஒரு நியமமாக ஒரு கட்டளையாக தேவன் எலியாவுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு எலியா கீழ்ப்படிந்து இந்த ஒரு பலியை அவர் செலுத்துகிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக 37வது வசனத்தில் நம்ம பார்க்கும் போது என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் ஏறெடுத்து இந்த பலியை அவர் படைக்கிறவராக காணப்படுகிறார். அப்போ நம்ம அந்த காரியங்களை நமக்குள்ளாக வைத்து நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபத்துடன் பலி, அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்துடன் செலுத்தக்கூடிய ஒரு பலி. அப்ப 450 பேர் ஆப்போசிட்ல இவர் ஒருத்தராக தேவனுடைய மனுஷனாக நின்று இந்த பலியை படைக்கிறார் என்றால், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த பலியை படைக்கிறார், ஜபத்தோடு பலி செலுத்துகிறார், ஜபத்தோடு பலி செலுத்துவதோடு ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு இந்த பலியை அவர் ஏறெடுக்கிறார். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இஸ்ரேலிலே நீர் தேவன் என்று இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படி. இப்ப யாராருக்கெல்லாம் படிப்பினைகள் கொடுக்கணும்னா, ஆகாப் ராஜாவுக்கு படிப்பினை கொடுக்கணும், அங்கே சுற்றிலும் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு படிப்பினைகள் கொடுக்கணும், பாகாலினுடைய அந்த புறஜாதி வணக்கத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகளுக்கு படிப்பினைகள் கொடுக்கணும். இவைகள் எல்லாவற்றையும் மையப்படுத்தி தேவனுக்கு மகிமையாக இந்த பலியை அவர் ஏறெடுக்கிறார். இஸ்ரேலிலே நீர்தான் தேவன், நீர் ஒருவர் இருக்கிறீர் என்று இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணும், இந்த ராஜாவும் உணர்ந்து கொள்ளணும், இந்த தீர்க்க தரிசிகளும் உணர்ந்து கொள்ளணும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும் என்று சொல்லி அங்கே எலியா இந்த ஒரு பலியை ஏறெடுக்கிறவராக அங்கே இருக்கிறார். அடுத்ததாக விக்கிரக வணக்கத்தை தகர்த்தெறிகிற விதமாக இந்த ஒரு பலியை அங்கே ஏறெடுக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய சாராம்சங்களை எல்லாம் அநேக பாடங்கள் வாயிலாக நம்ம ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த விக்கிரக வணக்கம், இதை நம்ம தகர்த்து போடுகிறவர்களாக அங்கே பலி ஏறெடுக்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம். அதே போல அங்கே ஜனங்களுக்குள்ளாக அல்லது பாகால் தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருந்த தப்பறைகள், மதியினங்கள், வஞ்சிக்கப்படுதல், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அங்கே எலியா இந்த ஒரு பலியை அங்கே ஏறெடுக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே எலியா செலுத்திட்ட பலியில உப்பு போல தேவனுடைய பார்வையில சுகந்தமாக காணப்படுவதின் நிமித்தம் இந்த ஒரு பலி அங்கே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக அங்கே காணப்படுகிறது. அப்போ இந்த மூன்று பலிகள் இது தேவனால் அங்கீகரிப்புக்கு ஏதுவான ஒரு பலிகளாக காணப்பட்டதை நம்ம அங்க பார்க்கிறோம். இந்த மூன்று பலிகளையும் கொஞ்சம் கோர்வையா எடுத்து பார்த்தா, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள். இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் இது நிழலான காரியங்கள். இந்த நிழலான காரியங்களை அப்படியே நிஜமாக நிழலான காரியங்களினுடைய ஒரு சாராம்சங்களை எவ்வளவு பிரமாண்டமாக இருந்தால், பொருளான காரியத்தில் இன்னும் எவ்வளவு பிரமாண்டமாக அங்கே காணப்படும். அப்ப பொருளில் நம்ம நிதானிக்கும் போது ஆபிரகாம் செலுத்திட்ட பலி ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிறார். அடுத்த ஸ்லைடு மாத்துங்க. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம் என்று சொல்லி பார்க்கும் போது அது தேவன் செலுத்திட்ட ஒரு பலி. அதே போல பஸ்கா பலி, இது கர்த்தர் இயேசு செலுத்திட்ட ஒரு பலி. அடுத்ததாக எலியா, எலியா வகுப்பார், சபை வகுப்பார், அவர்கள் செலுத்த வேண்டிய அல்லது செலுத்தக்கூடிய பலிகள். அப்போ இந்த காரியங்கள் இனி நாம பொருள்ல பார்க்கும் போது இது எப்படியாக அங்கே நம்ம பொருத்தி பார்த்து நம்மளுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு என்று நம்ம எடுத்துக் கொள்ளலாம். அப்போ ஆபிரகாம் செலுத்திட்ட பலியில காணப்பட்ட உப்பு போன்ற தன்மைகளை நம்ம பார்த்தோம், பஸ்கா பலியில காணப்பட்ட உப்பு போன்ற தன்மைகளை பார்த்தோம், எலியா பலியில காணப்பட்ட உப்பு போன்ற அந்த தன்மைகளை நம்ம பார்த்தோம். அதே போல இங்க தேவன் செலுத்தினார் ஒரு பலி. அது ஆதார வசனமாக வாசிக்கலாம், ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம்.
தேவனோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு.
போதும் சிஸ்டர், தேவனோ நொறுக்க சித்தமாகி, தேவன் இந்த ஒரு பலியை அவர் செலுத்துகிறார், அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரனை அவர் நொறுக்க சித்தம் கொண்டு தேவன் செலுத்திட்ட இந்த ஒரு பலி, அது தேவனால் அங்கீகரிக்கப்படணும் என்கிற இது இல்ல. ஆனாலும் தேவன் முழு மனுக்குலத்தையும் ரட்சிப்பதற்காக தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியாக அந்த ஒரு பலியை பலியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அங்கே நொறுக்க சித்தம் கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். சகோதரர் ரசல், இதை குறித்து கூட அங்கே ரீப்ரின்ஸ்ல சொல்லும் போது தேவன் குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தி அதன் மூலம் சந்தோஷப்பட்டார் என்கிற நோக்கத்தில் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக குமாரனை இவ்விதமாக பாடுகளுக்குள் உட்படுத்தும் போது அது பிற்பாடு குமாரனாகிய கர்த்தர் இயேசுவுக்கும் முழுவதற்கும் கிடைக்கப் போகிற மிகப்பெரிய ஒரு மகிமை. அந்த மகிமையை கருத்தில் கொண்டு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம தேவன் கொடுத்துட்ட இந்த பலியில, இந்த பலியின் மூலமாக அந்த பிரதானமான நாலு குணலட்சணங்கள் அங்கே பிரத்யட்சமாக வெளிப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் குமாரனாகிய கர்த்தர் இயேசுவின் இடத்தில் கொண்ட அன்பு இந்த பலியில வெளிப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம ரட்சிப்பதற்காக என்று செலுத்திட்ட இந்த பலியின் மூலம் மனுக்குலத்திடம் தேவன் கொண்டிருந்த அன்பு இதனால விளங்குகிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாமினுடைய பலியை இந்த தேவன் செலுத்தின பலி கூட ஒரு ஆபிரகாம் அந்த மூன்று நாள் பிரயாணம், அவர் இருந்த இடத்திலிருந்து மூன்று நாள் பிரயாணம் செய்து அங்கே மோரியா மலைக்கு கடந்து போகணும். அந்த மூன்று நாள்ல ஆபிரகாமினுடைய சிந்தை, ஆபிரகாமுக்கு உள்ளாக இருந்த கஷ்டங்கள், அந்த ஒரு பாடுகள், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்கணுங்கிற போது அவருக்கு எவ்விதமாக இருந்திருக்கும். ஒரு தந்தையாக, ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அதை யோசிக்கிற போது அவருக்கு எவ்வளவோ ஒரு வழி நிறைந்ததாக இருந்திருக்கும். ஆனா அதே காரியங்கள் பிதா தேவன் இந்த திட்டத்தை நிர்ணயம் செய்யும் போது, அதாவது முன்பதாக இருந்து 4000 வருஷம் கடந்து அதற்கு பின்பு குமாரனாகிய கர்த்தர் இயேசு வரணும், அவர் பலியாக தான் ஒப்புக் கொடுக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வித அங்கே தேவனுக்கு கொடுத்திருக்கும் ஒரு பரிபூரணர்களாக அங்கே தேவனுக்கும் குமாரனுக்கும் இருந்த ஒரு அன்பை பூரணமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய சிந்தைகளுக்கு அது அப்பாற்பட்டது. அப்ப ஒரு பரிபூரணர்களாக இருக்கக்கூடிய தேவன் மற்றும் குமாரன் அவர்களுக்குள்ளார்ந்த அந்த உள்ளார்ந்த ஒரு அன்பு, அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த ஒரு உண்மையான ஒரு அன்பின் நிலையில அங்க தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்கணும்னா அது எவ்வளவு இருந்ததாக அங்கே தேவனுக்கு அங்கே இருந்திருக்கும் இல்லீங்களா. அப்போ இது குமாரனுக்கும் தேவனுக்கும் இருந்த அன்பை நம்ம அந்த நிலையில கொஞ்சம் போ உணர்ந்து கொள்ளணும். ஆனா அதை நம்மால நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி அங்கே சகோதரர் சொல்லுகிறார். இது மாத்திரம் இல்லாம வெளிப்படல குமாரனை பலியிட்டதின் மூலம் மனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தும் நிறைவேற்றுவதற்காக அங்கே பலியாக கொடுக்கிறார். அப்போ இந்த ஒரு காரியம் மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பு அது வெளிப்படுகிறது. அப்ப நம் மீது வைத்த அன்பை நம்மால கொஞ்சம் போல உணர்ந்து கொள்ள முடியும். அதுவும் இந்த பூரணமற்ற நிலையில முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனாலும் கொஞ்சம் போல கட்டாயம் நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க வாசிங்க 1 யோவான் 4:9-10.
தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திற்கு அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது.
பாருங்க, இவ்வுலகத்திற்கு அனுப்பினதினால் தேவன் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ இது மனுக்குலத்தின் மீது தேவன் வைத்த அன்பு அது எதன் மூலம் வெளிப்படுகிறது என்றால், 4000 வருஷம் அந்த கிட்டத்தட்ட ஏறக்குறைய அந்த 4000 வருஷம் அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய நீதி, இந்த குணலட்சணங்கள் மாத்திரமே வெளிப்பட்ட நிலையில தேவனுடைய அன்பு கொஞ்சம் தாழ்வாக இருந்த நிலை. அதாவது மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டத்தில் அவர்கள் கீழ்ப்படியாமைக்குள்ள போனது நிமித்தமாக தேவனுடைய அன்பை அவர் கொஞ்சம் குறைத்துக் கொண்டார். அவருடைய நீதியையும் அவருடைய வல்லமையையும் அந்த 4000 வருஷங்களாக மனுக்குலம் உணர்ந்து கொள்ளும்படி செய்தார். இப்போ நாலாயிரம் வருஷம் கடந்த நிலையில தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்துவதற்காக தேவன் அனுப்பும் போது அதன் மூலமாக தேவன் தன்னிடம் வைத்திருந்த அந்த அன்பை குமாரனை அனுப்புவதன் மூலம் அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய அன்பை இது உலகத்தார் ருசிப்பதற்காக இப்போ இந்த ஒரு சுவிசேஷ யுக காலப்பகுதியில் கொடுக்கல, பெயர் கிறிஸ்தவர்கள் ருசிப்பதற்காக கொடுக்கல, மாறாக விசேஷித்தவர்களாக இங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், ஒரு எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள், சிறு மந்தை வகுப்பார் உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காக, அந்த அன்பை நாம உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காகவும் இப்போ தேவன் இந்த அன்பை நமக்கு விளங்க செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நம் மீது வைத்திட்ட ஒரு அன்பின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே பலியாக ஒப்புக் கொடுப்பதை அங்கே பார்க்கிறோம். அப்போ தேவன் இப்படியான ஒரு அன்பு, இது எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பாடங்களை பார்த்தது போல இதுதான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தூய ஒரு அகாப்பே அன்பு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ பூரணத்தில் பூரணமான தேவன், பூரணத்தில் பரிபூரணம் நிறைந்த தேவன், அவர் அந்த அன்பின் நிலையில அகாப்பே அன்போடு இந்த ஒரே பேரான குமாரனை அவர் பலியாக அங்கே ஒப்புக் கொடுக்கிறார். அதுவும் யாருக்காக பலியாக ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், வாசிங்க ரோமர் 5:8.
நாம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக இறந்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அவரது அன்பை நிரூபிக்கிறார்.
பாருங்க, நாம பாவிகளாக இருக்கும் போது, நம்ம பூரணர்களாக இல்ல, நாம நீதிமான்களாக இல்ல, நாம பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக இறந்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை அவர் நிரூபணம் செய்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்போ தேவன் செலுத்திட்ட இந்த பலியில என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம உணர்ந்து கொள்ள முடியும், அவருடைய குணலட்சணங்களை உணர்ந்து கொள்ள முடியுது, அவர் அந்த குணலட்சணத்தின் பிரதானமான அன்பை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது மாத்திரம் இல்லாம அவருடைய திட்டத்தின்படியாக யோசிக்கிற போது குமாரனை இவ்விதமான பாடுகளுக்கு உட்படுத்தணும், இதுக்கு அவசியம் இருக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது, தெய்வீக அவசியம் இல்லை. தேவன் நீதியான காரியத்தை மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார், ஜீவனுக்கு ஜீவன். அவர் காரியத்திற்கு தேவனே இறங்கி கீழ்ப்படுகிறார், அந்த நீதிக்கு அவரே கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்போ நீதிக்கு அவர் தலை வணங்குகிறார், அவர் நிர்ணயித்த நீதிக்கு அவரே தலை வணங்கி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்கே பலியாக கொடுக்கிறார். அப்ப தேவன் செலுத்திட்ட பலியில இதை யாரும் மனுக்குலத்தின் முழு ரட்சிப்புக்காக தேவன் செலுத்திட்ட ஒரு பலி, இது ஒரு பூரணமான பலியாக, இதனுடைய தாற்பரியங்கள் இனி இளைப்பாறுதலின் காலங்கள்ல முழு கொள்ளும் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ தேவன் செலுத்திட்டு இருந்த பலியில அந்த உப்பின் சாரம் எவ்வளவு நிறைந்து அது காணப்படுகிறது. அதே போல கர்த்தர் இயேசு செலுத்திட்ட பலி, இது பஸ்கா பலியோடு நிழல் அப்படின்னா, இங்க நிஜத்துல கர்த்தர் இயேசு செலுத்திட்ட பலி, இந்த பஸ்கா பலி அதுல முக்கியமான ஒரு திறவுகோல் வார்த்தையாக நம்ம பார்க்கும்போது இது பழுதற்ற ஒரு பலி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அதே போலதான் கர்த்தர் இயேசு தன்னை பழுதற்றவராக, பழுதற்ற ஒரு பலியாக தன்னை அங்கே ஒப்புக் கொடுத்தார். வாசிங்க எபிரேயர் 9:14.
நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதில்லாத பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள்.
அப்போ நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த, இது கர்த்தர் இயேசு செலுத்திட்ட பலியோடு, அந்த பஸ்கா பலியோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதிலையும் நம்ம பார்க்கிறோம் திருவுகோல் வார்த்தை பழுதற்ற ஒரு பலி. இது அநேக பலி செலுத்தும் போது நியமமாக தேவன் அங்கே கொடுத்திருப்பார், பஸ்கா பலியிலையும் அதை கொடுத்தார், அப்படியே அவர்கள் படைத்தார்கள். கர்த்தர் இயேசு அந்த நிழலுக்கு பொருளாக வந்து தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது கூட அது ஒரு பழுதில்லாத ஒரு பலியாக கர்த்தர் இயேசு பார்த்துக் கொண்டார். அந்த பழுதற்றது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நிழல்ல பார்த்தோம், பழுதற்ற நிலை அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது பரிசுத்தத்தையும் பரிபூரணத்தையும் அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய பரிபூரணம். அப்போ இது என்ன, இந்த பரிசுத்தம் பரிபூரணம், இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற போது நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்தம் அப்படின்னா கரைகளற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது கரைகளற்றது அப்படின்னா பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை அது அடையாளப்படுத்துகிறது. பாவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற போது, உன்னியவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப கட்டளை எப்ப கொடுக்கப்படுகிறதோ அந்த கட்டளையை மீறும் போது பாவம் வருகிறது. அப்ப இங்க கர்த்தர் இயேசு கிட்ட எதுவுமே இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படல. அவர் ஒரு பழுவற்ற வழியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதற்குரிய விளக்கங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு அல்லது மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு யோசிக்கிற போது அவர்களுக்கு எவ்வளவு கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா அந்த கட்டளைகள் எவ்வளவாக மீறப்பட்டுச்சு. அப்போ அவர்கள் பழுதற்ற ஒரு பலிகளாக தங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமானா? இல்ல. ஆனா நம்ம பூரண நிலையில கடந்து வரல இன்னும். ஆனா அந்த பூரணத்தை நோக்கி நம்ம போக வேண்டியவர்களாக நம்ம காணப்படணும். அட்லீஸ்ட் அவருடைய இருதயத்துல அந்த பூரணத்தை எட்ட வேண்டியது அவசியமாக அங்கே இருக்கிறது. அப்ப கர்த்தர் இயேசு செலுத்தின இந்த ஒரு பலி பழுதற்ற ஒரு பலி. அப்படின்னா அது பரிசுத்தம் அப்படின்னா அது கரைகளற்ற ஒரு பலியாக, பரிபூரணம் என்று சொல்லி பார்க்கும் போது அது குறைகளற்ற ஒரு பலியாக, ஒரு முழுமையான ஒரு பலியாக அங்கே காணப்பட வேண்டும். சோ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு படத்தின் மூலம் நம்ம அதை பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்க பார்க்கும்போது பாருங்க, அந்த 3 ஷர்ட் இருக்கு. முதல் ஷர்ட்ல கரை இருக்கு, அது ஒரு பழுதற்றது என்று சொல்லி நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா. ரெண்டாவது ஷர்ட் நம்ம பார்க்கும் போது அதுல கூட ஏதாவது மிஸ்ஸிங் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா பட்டன்ஸ் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கு பாருங்க. அப்ப அது ஒரு முழுமையானது அப்படின்னா? இல்ல, முழுமையானது கிடையாது. முதலாவது அப்படின்னா அது கரைகளோட இருக்கு, ரெண்டாவது குறைகளோட இருக்கு, மூன்றாவது தான் நம்ம பார்க்கிறோம் அதுல கரையும் இல்ல குறையும் இல்ல. அந்த அளவுக்கு அது ஒரு பரிசுத்தமான ஒரு பரிபூரணமான ஒரு வஸ்திரமாக அங்க இருக்கிறது. அப்போ இதே போல இதை உதாரணத்திற்காக நம்ம விளங்கிக் கொள்ளும்படியாக மாத்திரம். அப்ப இதே போலத்தான் அங்கே கர்த்தர் இயேசு செலுத்திட்ட ஒரு பலி ஒரு பழுதற்ற பலியாக, பரிசுத்தமும் பரிபூரணமும் நிறைந்த ஒரு பலியாக அது ஏறெடுக்கப்படும் போது அது தேவன் அந்த பலியை அவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை முழுமையாக தன்னுடைய இருதயத்திற்குள்ள வைத்தார், தன் அவருடைய சித்தத்தை முழுமையாக வைத்து தன்னுடைய சுயத்தை மறுத்தார். அப்படியாக அவர் செலுத்திட்ட பலியில ஒரு பழுதற்ற பலியாக இங்க வாசிங்க, எபிரேயர் 7:26.
பாவம் இல்லாதவரும் குற்றம் இல்லாதவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
பாருங்க, அப்போ பாவம் இல்லாதவரும் குற்றம் இல்லாதவரும் மாசு இல்லாதவரும், அப்ப இதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த பழுதற்ற பலியாக கர்த்தர் இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தது. இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக, கர்த்தர் இயேசுவின் பலி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக இப்போது நாம் யாவரும் அறிந்து உணர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ பஸ்கா பலியில அந்த பலி ஏறெடுக்கப்படும் போது அதுல மீட்பை அடையாளப்படுத்தும் விதமாக அது இருந்ததை, அது உப்பு போன்ற தன்மையாக அதில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே போல கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட இந்த பலி, இந்த பலியில கூட முழு மனுக்குலமும் ஒரு மீட்புக்குள் வரணும் என்கிறதை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே நடைபெறுவதை கூட நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்க வாசிங்க, 1 Peter 1:18-19.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் கடைபிடித்து வந்த வீணான செயல்களில் இருந்து அழிவுள்ள பொருட்களாகிய வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசு இல்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலை உயர்ந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று தெரிந்திருக்கிறீர்களே.
பாத்தீங்களா, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நிழல்ல நம்ம பார்க்கிறோம் பஸ்கா பலியின் மூலமாக முதல்ல முதற்பேரானவர்களின் மீட்பு, பின்பதாக முழு இஸ்ரேலர்களும் அந்த செங்கடலை கடந்து வரும்போது அவர்களுக்கான ஒரு மீட்பு. அதே போல கர்த்தர் இயேசு செலுத்திட்டு இந்த ஒரு பலியின் மூலமாக இந்த சுவிசேஷ யுகத்தில் முதற் பெயரானவர்களாக சிறுமந்தை வகுப்பாருடைய மீட்பை அடையாளப்படுத்தும் விதமாக கர்த்தர் இயேசு செலுத்தினார். பின்பதாக 1000 ஆண்டு அரசாட்சியில் முழு மனுக்குலமும் ரட்சிப்புக்குள் வரும்படியாக இந்த ஒரு பலியை அவர் ஏறெடுத்தார். அப்போ தேவன் செலுத்தின பலியை பார்த்தோம், கர்த்தர் இயேசு செலுத்தின பலியை பார்த்தோம், அதிலிருந்த உப்பு போன்ற சாரங்களை பார்த்தோம். அந்த பழுதற்ற நிலை, பரிபூரணம், பரிசுத்தம். அது மாத்திரம் இல்லாம கர்த்தர் இயேசு பலி செலுத்தும் போது அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் போது எல்லா நற்குணங்களுடனும் சேர்த்து அந்த பலியை அங்கே ஒப்பு கொடுக்கிறார். மீட்பை அடையாளப்படுத்தி அந்த பலியை தேவன் முன்பாக ஏறெடுக்கிறார். அப்போ இதெல்லாம் தேவனுடைய பார்வையில சுகந்த வாசனையாக, அங்கீகரிப்புக்கு ஏதுவாக அங்கே காணப்படுகிறது. இறுதியாக நம்ம பார்க்கும்போது எலியாவின் பலி இது சபை வகுப்பாரினுடைய பலிக்கு அடையாளமாக, முன்னடையாளமாக அங்கே காணப்படுகிறது. அப்போ இந்த மூன்று பலிகள் நிழல்ல பார்த்தோம், இந்த நிஜத்துல பார்க்கும்போது இரண்டு பலிகளை பார்த்தோம். இந்த பலிகள்ல இருந்த உப்பு போன்ற சாரங்கள் என்னென்ன, எது நிமித்தம் அது தேவனால அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது என்று சொல்ல, இப்போ எலியா பலி அதோடு சபை வகுப்பாராகிய நம்முடைய பலியை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பலிகள் தேவனுடைய பார்வையில அங்கீகரிப்புக்கு ஏதுவாக காணப்படுகிறதா, அல்லது செலுத்தப்பட்ட நிலையிலேயே இருக்கிறதா? நாம பலி செலுத்தும் போது இப்ப வரைக்கும் பார்த்துட்ட அந்த உப்பின் தன்மைகள் நம்மளுடைய பலிகளில் காணப்படுகிறதா, நாம நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ இப்படியாக என்னென்ன உப்பு போன்ற தன்மைகளை நம்ம பார்த்தோமோ அதை நாம பலி செலுத்தும் போது அந்த உப்பு போன்ற தன்மைகளை நம்மளுடைய பலி செலுத்துதலில் அல்லது பலிக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அதை ரூபகாரப்படுத்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசம், விசுவாசத்திற்கேற்ற கிரியைகள், மிகுந்த உறுதியோடு இந்த எல்லா பலியிலும் இருந்த உப்பு போன்ற தன்மைகள் என்னென்ன பார்த்தோமோ, இந்த பலிகள் இருந்த உப்பு போன்ற தன்மைகள் நம்மளுடைய நாம் செலுத்தக்கூடிய, நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற பலிகள்ல கூட காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகள். அப்படியாக நம்ம பலி ஏறெடுக்கும் போது அது தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக, அது சுகந்த வாசனையாக அங்கே இருக்கும் என்று சொல்லி நாம நம்பலாம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப எளியா ஏறெடுத்துட்ட பலியில அவர் ஜபத்தோடு பலி ஏறெடுக்கிறார், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், ஜபத்திற்கு பதில் தரும், கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு பலியை ஏறெடுக்கிறார். ரொம்ப முக்கியமாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கணும் என்கிற விதத்தில் அந்த பலியை அவர் ஏறெடுக்கிறார். அப்போ தப்பறைகளை உணர்த்தும்படியாக, வஞ்சிக்கப்படுதலை உணர்த்தும்படியாக, அங்கே படிப்பினைகள் கொடுக்கும்படியாக எலியா தீர்க்கதரிசி அந்த பலியை ஏறெடுக்கிறார். அப்ப நம்மளுடைய பலிகளை இந்த ஒரு நிழலான பலியோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்மளுடைய பலிகளை நம்ம நிதானிக்கணும். அப்ப அப்படியாகவே நம்மளுடைய பலிகளும் காணப்படணும். நம்ம ஏறெடுக்கிற பலிகள், நம்மிடம் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை பலி செலுத்தும் போது அல்லது பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று அதிகமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ சகோதரர் பெஞ்சமின் பாட்டன் ஒரு பாடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுவார், கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக இருந்த உயர்ந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் அவர் பிதாவோக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவருக்குள்ளாக காணப்பட்டது அப்படின்னா, ஏன் அந்த பைசோன் நதி வகுப்பாராக நம்ம சிறுமந்தை வகுப்பாராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி முன்வைத்தால், அதற்கு காரணமாக பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவுக்குள் என்ன சிந்தை அங்கே காணப்பட்டது அப்படின்னா, யோவான் 17:2 நம்ம வாசிக்கிறது போல, யோவான் 17:2
பிதாவே வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்.
கர்த்தர் இயேசு ஏன் அந்த ஒரு ஸ்தானத்தை, பிதாவோடு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை எதிர்பார்த்தார் என்றால், பின்பதாக கிடைக்கப் போகிற மகிமையை அவர் கருத்தில் வைத்து இல்ல, மாறாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு தான் அதிகமாக மகிமையாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்தானத்தில் இருந்தால்தான் அவருக்கு இன்னும் அதிகமான கனத்தையும் மகிமையையும் சேர்க்க முடியும் என்கிற ஒரு சிந்தையோடு கர்த்தர் இயேசு அப்படி செயல்பட்டார். அப்போ அப்படியாகவே எளியா ஏறெடுத்துட்ட இந்த ஒரு பலியில நம்ம பார்க்கிறோம், சபை வகுப்பார் ஏறெடுக்கிற பலியிலையும் இதை நம்ம சிந்தையில நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபை வகுப்பாருடைய பலிகள் அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஏறெடுக்கப்படுகிற பலிகளாக அங்கே காணப்பட வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம வசனம் நானே வாசிச்சிடுற பிலிப்பியர் 2:2 கோணலும் மாறுபாடுமான வம்சத்தின் நடுவிலே குற்றம் இல்லாதவர்களும் கபடையில்லாதவர்களுமாக நாம முறுமுறுப்பு இல்லாமலும் வாக்குவாதம் இல்லாமலும் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் காணிக்கையாக வார்க்கப்பட்டு போனாலும் அப்ப இப்படியாக நம்மளுடைய பலியை ஏறெடுக்கும் போது இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நம்மளுடைய பலிகள் அது தேவனால் அங்கீகரிக்கப்படும்படியாக அந்த உப்பு போன்ற தன்மைகளை நாம சேர்த்து செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி செலுத்தும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக அது இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இப்படியாக யார் ஒருவர் நம்ம முன்பு பார்த்தது போல நம்ம ஒவ்வொரு பலியிலையும் இருந்த உப்பின் தன்மைகளை நம்ம கருத்தில் கொள்ளுவோம். நாம ஏறெடுக்க இனி நம்ம நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கிற நம்மளுடைய பலிகளை கூட அந்த உப்பின் தன்மைகளை சேர்த்து என்னென்ன உப்பின் தன்மைகளை உப்பின் சாரங்களை பார்த்தோமோ அவைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து நாம படைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ கடைசியாக நம்ம சொல்லும் போது தேவனிடம் கொண்ட அன்பிற்காகவும் கர்த்தர் இயேசு மீது இருந்த அன்பிற்காகவும் சத்தியத்தின் மீது உள்ள அன்பிற்காகவும் மட்டுமே பலி செலுத்த முன் வரும்போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலையும் சுய மகிமையோ புகழ்ச்சியையோ கனத்தையோ பொருளாசையோ நம்ம தேடும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பலிகளாக அது காணப்படும். அப்ப நம்ம சிந்தையில நிறுத்துவோம். இதை புது சிருஷ்டி வால்யூம்ல அங்கே சகோதரர் ரசல் அங்கே சொல்லுகிறார். அப்ப சிந்தையில நிறுத்தி நம்ம செயல்படுவோம். அப்ப நம்மளுடைய பலிகள் அது தேவனால் அங்கீகரிக்கப்படணும் என்றால் உப்பு போன்ற தன்மைகள், ஆபிரகாமின் பலியில இருந்த உப்பு போன்ற தன்மைகள், பஸ்கா பலியில இருந்த உப்பு போன்ற தன்மைகள், எலியாவின் பலியில இருந்த உப்பு போன்ற தன்மைகள் நம்மளுடைய பலிகளில் காணப்படும் போது அது தேவனால் அங்கீகரிப்புக்கு ஏதுவாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து இங்க இருக்கும் நாம் ஒவ்வொருவருமே தேவனுக்கு ஏற்கும் விதமாக அங்கீகரிக்கப்பட்ட பலிகளாக ஏறெடுத்து நாம் ஒவ்வொருவருமே திரைக்கப்பால் கடந்து போக தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆவியை தந்து வழி நடத்துவாராக. இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாராகிய உங்களுக்கும் கூட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.